இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டோம், அதுக்கப்புறம் பரமாத்மாவை பற்றியும் தெரிந்து கொண்டோம், முக்கியமா கால சக்கரத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது அந்த பரமாத்மா இந்த சிருஷ்டியில் வந்திருக்காரு அப்படின்னு. அவர் எங்க இருக்கிறாரு, அவர் எப்படி இங்க வராரு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். அதுக்கு விளக்கம் சொல்ல பதிலளிக்க எப்பவும் போல நம்மிடையே இருக்காங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இன்னைக்கு எல்லாரோடைய பார்வையும் உங்க மேலதான் இருக்கு. ஏன்னா இந்த பரமாத்மாவை பத்தி ஒரு முக்கியமான கேள்வி நாங்க கேட்க வேண்டியது இருக்கு. சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அந்த மகத்தான சக்தி இன்னைக்கு வந்து இந்த உலக சிருஷ்டியில வந்திருக்காருன்னு சொன்னீங்க, அவரு எங்க இருக்காரு?
அந்த நிராகாரமான பரமாத்மா, சரீரமற்ற ஷிபாபா, நம்ம எல்லோருக்குமே தந்தையா இருக்காரு. ஷிபாபா பரந்தாமத்துல இருக்காரு, நாம் எல்லோரும் இந்த உலகத்துல இருக்கோம். அவருடைய பரிச்சயம் கிடைச்சதுக்கு அப்புறமா நாம் புத்தியின் மூலமாக, நம்முடைய எண்ணங்களின் மூலமாக அவரை நாம தொடர்பு கொள்றோம். ஆனா பரமாத்மா இந்த உலகத்துல, இந்த சிருஷ்டிக்கு எப்படி வந்தாரு, அவர் வந்து என்ன ஞானத்தை கொடுத்தாரு, எதை பற்றிய விளக்கங்களை நமக்கு கொடுத்தாரு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நாம கேட்ட அத்தனை விஷயங்களுமே, விளக்கங்களுமே, ஞானம் அனைத்துமே அந்த பரமாத்மாவால் தான் கொடுக்கப்பட்டது. இது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட ஞானம் என்பது இல்லை. பரமாத்மா இந்த சிருஷ்டியில வந்திருக்காரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இயக்கத்தினுடைய, இந்த வித்யாலயம் எப்படி ஆரம்பமானது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். தாதா லேக்ராஜ் அப்படின்றவர் ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியருடைய குடும்பத்துல பிறந்தாரு. ஹைதராபாத் சிந்த் அப்படின்றது இன்றைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு, அந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். சாதாரண குடும்பத்துல பிறந்தாரும் அவருடைய விசேஷ குணங்களினுடைய அடிப்படையில அவர் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு வந்தாரு. ஒரு ரெப்யூட்டட் டைமண்ட் மர்ச்சன்ட், ஒரு நல்ல சிறந்த வைர வியாபாரியாக உயர்ந்தார் அவருடைய வாழ்க்கையில. அவருடைய அந்த தொழிலின் பொருட்டு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் கிட்ட மட்டும் இல்லை, பல ராஜா மகாராஜா கிட்டையும் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. சமுதாயத்தில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது, ஒரு ஐடியல் ஃபேமிலின்னு சொல்லலாம். அவருக்கு மனைவியும் 5 குழந்தைகளும் இருந்தார்கள். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதை மட்டுமல்ல, அவர் ஒரு பணக்காரராக மட்டும் இல்லை, கடவுள் பக்தி வாய்ந்தவராகவும் இருந்தார். பகவத்கீதையை டெய்லி படிப்பார். பகவத்கீதை படிக்காம ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டார். தான தர்மங்கள், புண்ணியம் அந்த மாதிரி காரியங்களையும் செய்துட்டு இருந்தார். அவர் வீட்டு வாசலுக்கு வர்ற யாருமே வெறும் கையோட திரும்பி போக மாட்டாங்க. அப்படி ஒரு மிக உயர்ந்த நிலையில, சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையிலும் தாதா லேக்ராஜ் இருந்தாங்க. அவருடைய தொழில் என்பது ஹைதராபாத் சிந்துல மட்டும் இல்லாம கல்கத்தாலையும் பாம்பேலையும் பரவி இருந்தது. 1936ல் அவருக்கு 60 வயது ஆகும்பொழுது அவருடைய மனதுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு சில குழப்பங்கள், கேள்விகளும் எழுந்தது. இந்த உலகம் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, ஏன் இவ்வளவு துக்கமான மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை இருக்கு, கடவுள் ஏன் இப்படிப்பட்ட உலகை படைத்தார், அப்படியெல்லாம் பல விதமான கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. ஆனா அவருக்கு எதுவுமே புரியல, அதற்கான விடை என்பது கிடைக்கல. ஒரு நாள் மும்பையில இருக்கும் பொழுது அங்க சத்சங்கம் என்பது நடந்து கொண்டிருந்தது. அந்த சத்சங்கத்துல அவர் உட்கார்ந்திருந்தாரு. திடீர்னு நடுவுல ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை ஏற்பட்டதுனால சத்சங்கத்திலிருந்து நடுவுலயே எழுந்து அவர் தனியாக ஒரு அறையில போய் அமர்ந்து கொள்றாரு. பொதுவாகவே இந்த மாதிரி சத்சங்கங்கள் நடக்கும்போது நடுவுல எழுந்து போறது அப்படின்றது அந்த குருவுக்கு அவமரியாதை, அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்ய மாட்டார். ஆனால் அப்போ இருந்த ஒரு மனநிலை என்பது அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு தூண்டிவிட்டது. அந்த மாதிரி அவர் அந்த அறையில போய் தனிமையில அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி என்பது ஏற்பட்டது. அதை வந்து நாம கற்பனைன்னு சொல்ல முடியாது, கனவுன்னு சொல்ல முடியாது, மிக தெளிவான ஒரு காட்சி ஏற்பட்டது. அவர் கண்ட காட்சி வந்து விஷ்ணுவினுடைய அந்த ரூபம். அவர் என்ன நினைச்சார்னா, விஷ்ணு பக்தராய் இருந்ததுனாலதான் தனக்கு அந்த காட்சி என்பது ஏற்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அது தன்னுடைய குருவினுடைய கிருபையால் அப்படின்றதுனால குருவை போய் கேட்கிறாரு. ஆனால் அவருடைய குருவுக்கு எதுவுமே புரியல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதற்கு நான் ஒண்ணுமே செய்யல. இதற்கு அப்புறமா கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் வாரணாசிக்கு வேலையின் பொருட்டு அவர் சென்றிருக்கும் பொழுது, ஒரு நாள் தனிமையில அமர்ந்திருக்கும் பொழுது, சிந்தனையில ஆழ்ந்திருக்கும் பொழுது இன்னொரு காட்சி என்பது முன்னால் வந்தது. அந்த காட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த உலகமே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பு கோலங்கள் வந்து இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் விழுது, உடனே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன தோணுதுன்னா, அணு ஆயுதங்களுடைய உபயோகம் மாதிரி தோணுது. ஆனாலும் அந்த காலகட்டத்துல அணு ஆயுதங்களை அவங்க கண்டுபிடிக்கல. இது வந்து வேர்ல்டு வார்க்கும் முன்னாடி நடந்த சம்பவங்கள். சோ அவருக்கு எதுவுமே புரியல. அந்த காட்சி போன உடனே அடுத்ததாக சிவில் வார் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, கொல்றாங்க, ஒருத்தரை ஒருத்தர் விரட்டிட்டு இருக்காங்க. அங்க ரத்த வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அடுத்து இன்னொரு காட்சி வருது. அது என்ன அப்படின்னா, இயற்கையின் சீற்றங்கள் ஒன்றாக, இந்த ஐந்து தத்துவங்களும் ஒன்றாக, வெள்ளம், பூகம்பம், எரிமலை, காட்டுத்தீ அப்படின்னு அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உருவாகுது. அந்த நிலை என்பது இந்த உலகத்தினுடைய அழிவை, பேரழிவை காண்பிக்கிற காட்சியை போல தெரியுது. சோ இந்த மூன்று காட்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வந்த உடனே அவர் மிகவும் பயந்து போயிடுறாரு. அவருடைய மனதுல வந்து மிகவும் துக்கம் ஏற்படுகிறது. இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்க போதா? எதற்காக இப்படிப்பட்ட காட்சிகள் எனக்கு வந்தது? இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பயந்து, மிகவும் குழப்பமான நிலையில பல விதமான கேள்விகள் ஏற்பட்டது. ஹே பிரபு, கடவுளை இதெல்லாம் எதற்காக எனக்கு காண்பிக்கிற? இதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட குழப்பமான, பயந்து போன ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது இதற்காக நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்வது அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு இன்னொரு ஒரு காட்சி என்பது வருகிறது. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் இந்த பூமியை நோக்கி வருது. இந்த உலகத்தை வந்து அடைந்த உடனே ஒரு அழகான தேவதையின் ரூபமாக உருவாகிறது. அப்ப இருந்த அந்த சூழ்நிலை, அந்த காலகட்டம், அந்த உலகம் என்பது மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு உலகமாக தென்பட்டது. அந்த காட்சியையும் அவர் பார்க்கிறாரு. அதுவும் அவருக்கு எதுவும் புரியல. மிகவும் குழப்பமான ஒரு மனநிலை என்பது ஏற்படுகிறது. அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எனக்கு எதற்காக இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஏற்படுது? ஒரு பக்கம் இந்த உலகத்தினுடைய பேரழிவான காட்சி, இன்னொரு பக்கம் மிகவும் அழகான ஒரு உலகத்தினுடைய காட்சி எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு எண்ணம் என்பது உள்ளேந்து எழுகிறது. அது என்ன எண்ணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட உலகத்தை நீ உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிறது. அப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பத்துல போயிடுறாரு. நான் எப்படி இந்த உலகத்தை உருவாக்க முடியும்? நான் ஒரு சாதாரண மனிதன், என்னால் எப்படி இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு எல்லாம் அவருக்கு தோண ஆரம்பிச்சுடுது. அதுக்கப்புறமா சிந்திக்க சிந்திக்க என்ன தோணுது அப்படின்னா, பரமாத்மா என் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார், என் மூலமாக இவை எல்லாவற்றையும் இந்த உலகுக்கு தெரிய வைக்க போகிறார் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அதனால அவர் தொழில், தன்னுடைய மற்ற விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி தனிமையில இருந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த உலகத்தினுடைய பேரழிவு காட்சிக்கும், இன்னொரு பக்கம் அழகான உலகத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அது என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா என் மூலமாக இந்த உலகத்திற்கு என்ன செய்ய நினைக்கிறார், அதை பற்றி தான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில போய் தியானத்துல அமர்ந்து அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்தை நாம் எப்படி படைப்பது, எப்படி உருவாக்குவது என்று தனக்குள்ள கேள்விகளை கேட்டுக்கிட்டு, அதன் காரணமாக தனிமையில அமர்ந்து பரமாத்மா கிட்ட தொடர்பு கொள்றதுக்கும் பரமாத்மாவினுடைய தேடலிலும் அதிக நேரத்தை வந்து அவர் கழிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு நாள் தனியா அறையில அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய மருமகள் அந்த அறைக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த அறையை பார்க்கும் பொழுது அந்த அறை சிவப்பு ஒளியால் நிறைந்திருக்கிறது. அந்த ஒளி செயற்கையான ஒரு ஒளி மாதிரி இல்லை, மிகவும் பிரகாசமாக மிக அழகான ஒரு ஒளியாக இருக்கிறது. அவருடைய முகம் வந்து மிகவும் ஜொலிப்பு நிறைந்ததாக இருக்கு. அவர் கண்கள்லேருந்து ஒரு ஒளியும் சக்தியும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ அவருடைய மருமகள் மிக உன்னிப்பாக பார்க்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து மெதுவாக ஒரு சில வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருந்தது. அது உன்னிப்பா கேட்டப்போ அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா, நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், ஞானஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், பிரகாச ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். அது என்ன வார்த்தைகள்னு அப்ப யாருக்குமே புரியல. ஆனால் பிற்காலத்துல வந்து நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, நானே பேரானந்தத்தின் ஸ்வரூபமானவன் சிவன், நானே ஞானஸ்வரூபமானவன் சிவன், நான் பிரகாசமாக இருக்கிறேன், நானே அந்த சிவன் அப்படின்ற வார்த்தைகள். பரமாத்மா அப்படின்ற அந்த சக்தி, ஒளி வடிவத்தில் இருக்கிற அந்த சக்தி தாதா லேக்ராஜனுடைய உடலை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். பிற்காலத்தில் அவர் சாதாரண நிலைக்கு மீண்டும் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய மருமகள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் நான் ஒரு பிரகாசமான ஒளி மட்டும் பார்த்தேன், அதுக்கப்புறமா ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தாதா லேக்ராஜ் தனிமையில் அமர்ந்து தன்னை பற்றிய சிந்தனையில, இந்த காட்சிகளை பற்றிய சிந்தனையில தியானத்தில் அமருதுன்றது ஒரு வழக்கமாகவே போயிடுச்சு. அதற்கப்புறமா என்ன புரிய வந்தது அப்படின்னா, சரீரமற்ற அந்த பரமாத்மா அந்த சக்தி என்பது பரந்தாமத்திலிருந்து கீழே வருது, தாதா லேக்ராஜனுடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா பரமாத்மாவிற்கு சரீரம் கிடையாது, உடல் கிடையாது, ஆனால் அவருக்கு ஒரு உடல் என்பது தேவைப்படுகிறது இந்த ஞானத்தை கொடுப்பதற்கும் மற்ற ஆத்மாக்களை சந்திப்பதற்கும். அதனால இந்த உடலை அவர் உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். இந்த உடல் மூலமாக வந்து தாதா லேக்ராஜின் வாய் மூலமாக ஞானத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கொடுத்த முதல் ஞானம் அப்படின்றது அனைவருமே ஆத்மாக்கள் அப்படின்றது தான். அவர் கொடுக்க கொடுக்க பார்ப்பதற்கு தாதா லேக்ராஜ் தான் தெரிவாரு, ஆனா அங்க ஞானத்தை கேட்பதற்கு பலர் வர ஆரம்பிச்சாங்க. அவர்கள் அனைவருமே அவர்கிட்ட இருந்த அந்த தூய்மையை சக்தியை அன்பை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் புரிய வந்தது, பேசுறது தாதா லேக்ராஜ் இல்ல, ஏதோ ஒரு சக்தி பரமாத்மா அப்படின்றவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. நாம இவ்வளோ காலமா தேடிட்டு இருந்த அந்த தந்தை என்பவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. ஞானம் அவ்வளவா புரிய ஆரம்பிக்கல, ஆனாலும் அந்த ஈர்ப்பு நாள வர ஆரம்பிச்சாங்க. தூய்மையை அனுபவம் செஞ்சாங்க, சக்தியை அனுபவம் செஞ்சாங்க, அன்பை அனுபவம் செஞ்சாங்க. அதற்கப்புறமா தாதா லேக்ராஜ் தன்னுடைய வீட்டில் ஒரு சின்ன சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க இருந்த மக்கள் அனைவரும் அந்த வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க, அந்த ஞானத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தாதா லேக்ராஜும் நம்மை போல சாதாரண மனிதர் தான். அவர் ஒரு விஷ்ணு பக்தராக இருந்தார். அவருக்கும் பரமாத்மாவினுடைய பரிச்சயம் என்பது கிடையாது, ஆத்மாவினுடைய பரிச்சயமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பரமாத்மா அவருடைய உடல்ல இறங்கி வந்து ஆத்மா என்கிற உணர்வையும் ஆத்மா என்கிற அறிமுகத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறாரு. கொஞ்ச காலத்துக்கு ஆத்மாவை பற்றின அத்தனை விளக்கங்களையும் அங்கே வந்து போகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க, பயிற்சியையும் கொடுக்கிறாரு. ஸோ நாம் உடல் உணர்வுல இருக்கிறோம் இல்லையா, நாம் உடல் அல்ல, நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து ஆத்ம உணர்வு என்கிற பயிற்சியை செய்ய வச்சு அவங்களுக்குள்ள நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு உணர்வு ஏற்பட வைத்த பரமாத்மா. இப்போ இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது தாதா லேக்ராஜும் அதை கேட்கிறாரு. அவரும் நம்மை மாதிரி ஒரு மாணவர் தான். பரமாத்மா சொல்லிக் கொடுக்கறத அவரும் ஏத்துக்கிறாரு. தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில கூட கூடவே நான் ஒரு ஆத்மா அப்படின்ற பயிற்சியும் செய்யறாரு, ஆன்மீக உணர்வையும் வளர்த்துக்கிறாரு. ஸோ நாம பார்க்க வேண்டியது அந்த மீடியத்தை இல்ல. இப்ப மீடியம் அப்படின்றது தாதா லேக்ராஜ், அவரால் யாரையும் மாற்ற முடியாது, அவரால் யாரையும் உயர்த்த முடியாது, அவரால் யாரையும் தூய்மைப்படுத்த முடியாது. ஆனா நாம் எதை பார்க்கணும் அப்படின்னா, அவர் மூலமாக பரமாத்மா நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், நமக்கு ஆத்மாவை பற்றிய விளக்கத்தையும் ஆத்மாவை பற்றிய ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறார், பயிற்சியை கொடுக்கிறாரு. அந்த பயிற்சியை நாம மேற்கொள்றோம். ஸோ கொஞ்ச காலத்துக்கு ஆத்மா என்கிற அந்த உணர்வு உறுதிப்படும் வரை அவர் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை மட்டுமே கொடுத்தார். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த மக்கள் திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது கட்டமா தன்னுடைய பரிச்சயத்தை பரமாத்மா கொடுக்கிறார். பரமாத்மா எப்படிப்பட்டவர், எங்கேந்து வராரு, அவருடைய வேலை என்ன, இந்த உலகத்துல இந்த நேரத்துல அவர் எதை செய்ய போகிறார் அப்படின்றதையும் சொல்றாரு. அப்பதான் அனைவருக்குமே புரிஞ்சுது இது பரமாத்மாவினுடைய செயல் அப்படின்னு. பரமாத்மா தான் இவருடைய உடலை பயன்படுத்தி அதை ஆதாரமாக கொண்டு நம்மோட பேசிட்டு இருக்காரு அப்படின்றது நிறைய பேருக்கு புரிஞ்சுது. பரமாத்மா வருவாரு, அவருடைய உடலை உபயோகப்படுத்தி பேசுவாரு, திரும்பவும் அவர் போயிடுவார். அந்த பயிற்சியப்ப மட்டும்தான் அவர் வருவார், மீண்டும் அவர் போயிடுவார். அந்த பயிற்சியப்போ தாதா லேக்ராஜுக்கு நல்ல நினைவும் இருக்கும். பரமாத்மா சொல்றத அவரும் கேட்பாரு, பயிற்சியும் கூடவே செய்வார். சோ அந்த பரமாத்மாவினுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா மூன்றாவதாக காலத்தினுடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட காலம் இருந்தது, அந்த சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்பொழுது எப்படிப்பட்ட காலம் நடந்து கொண்டிருக்கிறது, இனி எப்படிப்பட்ட காலம் என்பது வரப்போகிறது அப்படின்றத சொல்றாரு. எப்படி ஆத்மாக்கள் சக்தி வாய்ந்ததாக இருந்தது, எப்படி ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்தது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்தது, தூய்மையற்ற நிலைக்கு வந்துவிட்டது, இப்போது எப்படிப்பட்ட காலம் நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது. இப்ப நம்ம பேசின அந்த குளோபல் வார்மிங்கா இருந்தாலும் சரி, அணு ஆயுதங்களுடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, இயற்கையினுடைய சீற்றங்களாக இருந்தாலும் சரி, அப்போவே வந்து அவர் எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டார். அவர் சொன்ன அந்த காலத்துல அணு ஆயுதம் கண்டுபிடிக்கப்படவில்லை, குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு கருத்து இல்லை, இயற்கையின் சீற்றங்கள் கூட அப்போ இல்லை. ஆனா அந்த காலத்திலேயே அனைத்து ரகசியங்களையும் பரமாத்மா எல்லாருக்குமே சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட காலகட்டம் வரப்போகிறது, ஆனால் இது முடிவல்ல, இது பொற்காலத்தினுடைய ஆரம்ப காலத்துக்கான ஏற்பாடுகள் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அதற்காகத்தான் இங்க வந்திருக்காரு, ஆத்மாக்களை மாற்றுவதற்கு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க, இந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு பரமாத்மா இந்த உலகத்துல வந்திருக்காரு. ஆத்மாக்களை மீண்டும் தூய்மைப்படுத்தி, மீண்டும் சக்திசாலியாக ஆக்கி, அவர்களை அந்த பொற்காலத்தில் வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றுவதற்காகத்தான் அவருடைய அவதாரம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஞானத்தை கேட்கிறவங்களும் சரி, இந்த தியான பயிற்சி செய்யறவங்களும் சரி, தாதா லேக்ராஜ் அவரிடமிருந்து அந்த வருகிற விஷயங்களை கேட்கும் போது ஒரு விழிப்புணர்வோட கேட்கிறாங்க. இது வந்து இவர் பேசல, இவரால் நம்மை தூய்மைப்படுத்த முடியாது, இவரால் நாம் உயரப்போவதில்லை, ஆனால் இவரை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பரமாத்மாவிடமிருந்து சக்தி எங்களுக்கு கிடைக்கிறது. அவர் சொல்கிற விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், நான் வரப்போகிற அந்த காலகட்டத்திற்காக நான் தயாராவேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஆத்ம உணர்வு வந்து அதிகமாக அதிகமாக பரமாத்மாவிடம் தொடர்பும் வந்து ஏற்படுகிறது. அந்த சமயத்துல ஒரு 350 சகோதர சகோதரிகள் ஒன்னா சேர்ந்தாங்க. இவங்களதான் நாம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். இந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஞானத்தை பெற்ற இந்த 350 பேர் தான் இந்த இயக்கத்தினுடைய அஸ்திவாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஹைதராபாத் சிந்துல நடக்குது. பரமாத்மாவினுடைய கைடன்ஸ்ல, வழிகாட்டுதல்னு பேர்ல அங்கிருந்தவங்க கராச்சிக்கு வராங்க.
சிஸ்டர், இந்த இயக்கத்துல பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, அது ஏன்?
சகோதரிகள் மூலமாகவும் தாய்மார்கள் மூலமாகவும் தான் செய்றாரு. ஏன்னா அந்த காலகட்டம் பெண்களை அடக்கி வைத்திருந்த ஒரு காலகட்டம், தாய்மார்களை அடக்கி வைத்திருந்த ஒரு காலகட்டம். இப்போ இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன, ஆதாரம் என்ன அப்படின்னா அன்பு, ஆதரவு, குடும்பம், ஃபேமிலி. சோ இதை நாம பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இயக்கமா இல்ல, இது ஒரு குடும்பமாக இருக்கிறது. சோ நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பெண்களை தான் முன்னால வைக்கிறோம் இல்லையா. இங்க வரப்போகிறவர்கள் அன்பினால், ஆதரவினால், அக்கறையினால் மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று நம்பி வருகிறார்கள். சோ அதற்கு வந்து பெண்களை முன்னால நிறுத்துறாரு ஷிபாபா. சோ அவர்கள் மூலமாக இந்த காரியம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருந்தாரு. தாதா லேக்ராஜ் ஒரு கருவியாக பயன்பட்டார், பரமாத்மா வந்து உபயோகப்படுத்துற ஒரு உபகரணமாக தான் பயன்பட்டார். ஆனால் அந்த இயக்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பு என்பது சகோதரிகளிடம் தாதா லேக்ராஜ் ஒப்படைச்சு இருந்தார். அந்த 300 பேர் கொண்ட அந்த குழு என்பது 14 வருடங்கள் ஆத்மா என்கிற உணர்வை பலப்படுத்துவதற்காக வெளி உலகத்திலிருந்து எந்த தொடர்பும் இன்றி 14 வருடம் தவத்தை மேற்கொண்டது. எங்கேயும் போல, யாரையும் பார்க்கல, ஆத்மா என்கிற உணர்வை தியானத்தின் மூலமாக உணர ஆரம்பித்தார்கள், அனுபவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த உணர்வு மிகவும் பலமடைந்து விட்டது. அதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஒரு அஸ்திவாரமாக கூட அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ நிறைய பேர், நிறைய சகோதரிகள் 15 வயது 20 வயது இருந்த கன்னிப்பெண்களாக தான் இருந்தாங்க. அவங்க தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை வகிச்சிட்டு இருக்கிற நம்முடைய மூத்த சகோதரிகள், இல்லை தாதீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர்களுக்கு இப்போ 80 வயது 90 வயது 95 வயதா இருக்காங்க. அப்போ ஏற்பட்ட அந்த இயக்கத்தினுடைய அஸ்திவாரம் என்பது மிகவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இன்னைக்கு இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகத்திடமிருந்து எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்த அந்த 14 வருடங்கள்ல வெளி உலகத்துல பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்போதான் உலகப்போர் நடந்தது, உள்நாட்டு போர் நடந்தது, உள்நாட்டு கலவரங்கள் நடந்தது, இயற்கையின் சீற்றங்களால பூகம்பம், வெள்ளம் அதெல்லாம் கூட நடந்தது. அதே சமயத்துலதான் இந்தியாவும் வந்து பாகிஸ்தான் இந்தியா என்ற பிரிவினையும் ஏற்பட்டது. அப்போ தாதா லேக்ராஜ் ஷிவாபா கிட்ட கேட்கிறாரு, இவைகள் தான் நான் கண்ட காட்சியா அப்படின்னு. பரமாத்மா சொல்றாரு, இவையெல்லாம் வெறும் உத்திகைகள் தான். இனி வரப்போற காலகட்டத்துல இதைவிட பயங்கரமான நிகழ்ச்சிகள் அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ அவங்க அந்த 14 வருடங்கள் வந்து தியானம் மேற்கொண்டாங்க, உலகத்துல இருந்து தொடர்பே இல்லாம அப்படின்னு சொன்னீங்க. அந்த சமயத்துல வந்து பரமாத்மா வந்து வந்து சொல்லிட்டு போயிட்டாரா, இல்ல அவரு தினமும் வந்து அவங்களை சந்திச்சு பேசிட்டு இருந்தாரா?
அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பரமாத்மாவுடைய வருகை என்பது நடந்து கொண்டேதான் இருக்கு. பரமாத்மா வருவாரு, தாதா லேக்ராஜ் மூலமா ஞானத்தை சொல்வாரு, தியான பயிற்சி கொடுப்பாரு, மகா வாக்கியங்களை சொல்வாரு, வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அதை சொல்லி கொடுப்பாரு. ஸோ இது வந்து தினமும் நடந்துகிட்டே தான் இருந்தது. இந்த 14 வருடங்களுடைய தவம் என்பது அந்த கராச்சியில தான் நடந்தது. அந்த ஒரு நேரத்துல தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது. அப்போ கூட அவங்க கராச்சியில தான் இருந்தாங்க. அவர்கள் செய்யற காரியம் மிகவும் உயர்ந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு கராச்சியில இருந்த அந்த கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு அதிகமான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தது, அவங்கள நல்லா பார்த்துக்குச்சு. அந்த இயக்கம் வந்து அங்கே இருக்கணும்னு விரும்பிச்சு, அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்தது அப்ப இருந்த அந்த கவர்மெண்ட். ஆனாலும் அதே சமயத்துல பலவித எதிர்ப்பும் ஏற்பட்டது. இது என்ன ஒரு புதிய விஷயமா இருக்கே, இது நம்முடைய நம்பிக்கைகளுக்கு புறம்பானதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வேற நாம முன்ன நிறுத்திருக்கிறோம் இல்லையா, அதற்காக பல தரப்புல இருந்தும் எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதையெல்லாம் கூட அவங்க பார்த்தாங்க, அந்த எதிர்ப்புகளை சமாளித்தாங்க. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயங்களும் பரமாத்மாவினுடைய கட்டளைப்படி அவருடைய அறிவுரைப்படிதான் நடந்துகிட்டே வருது. அந்த சமயத்துல தான் பரமாத்மாவினுடைய கட்டளைப்படி ஒரு 300 பேர் கொண்ட அந்த சகோதர சகோதரிகள் குழு கராச்சியிலிருந்து இந்தியாவில் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மவுண்ட் அபு என்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. அப்ப தாதா லேக்ராஜும் இருக்காரு. ஸோ அந்த 14 வருடத்தினுடைய தவத்துல ஆத்மா என்கிற உணர்வு மிகவும் பலம் வாய்ந்ததா இருக்கு. பரமாத்மாவினுடைய ஞானம் அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. ஒரு புதிய பிறவியாகவே மாறிவிட்டார்கள். அந்த சமயத்துல அவர்கள் எல்லோருமே தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனியா வந்துதான் இந்த தவத்தை மேற்கொண்டாங்க. அவர்கள் தயாரானதுக்கு அப்புறமா பரமாத்மாவினுடைய ஞானத்துல வந்து அவங்க முழுவதுமாக மாறிவிட்ட அந்த தருணத்துலதான் தாதா லேக்ராஜ் அவங்க எல்லாரையுமே, அந்த சகோதர சகோதரிகளை அவரவர்களுடைய வீட்டிற்கு அனுப்புறாங்க. அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய அனுபவம், தனக்கு கிடைத்த விஷயங்களை தன் வீட்டில் இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களை மாற்றுவதில் முயற்சி செய்யறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள மாற்றுவதற்கு முயற்சி செய்யறாங்க. இப்போ அந்த சமயத்துல ஏற்பட்ட அந்த சிறிய இயக்கம் என்பது இப்போ மிக பெருசா வளர்ந்துருக்கு. அந்த சகோதர சகோதரிகள் மூலமாக பல சென்டர்ஸ், பல சேவை மையங்கள் ஆரம்பமாச்சு. அவர்கள் மூலமாக பரமாத்மா இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. தன்னுடைய குழந்தைகளான ஒவ்வொரு ஆத்மாவும் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக தான் வந்திருக்காரு. வரப்போகிற அந்த காலத்திற்காக நம்மை தயார் செய்வதற்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்காரு.
நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு கேக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அற்புதமாவும் இருக்கு. எனக்கு பிரமிப்புல என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ இந்த இயக்கம் எப்படி உருவாகுச்சு அப்படின்றத பத்தி நீங்க சொன்னீங்க. மேலும் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, இதை பத்திலாம் நாங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா இன்னைக்கு கால அவகாசம் போராததால மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இது வரைக்கும் இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இந்த விஷயத்த கேட்ட எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு பிரமிப்பிலையும் ஒரு ஆச்சரியத்திலயும் இருப்பீங்க. வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா நீங்க எங்களுக்கு தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம், அல்லது எங்களுடைய இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயிலாகவும் நீங்க அனுப்பலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி